ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 3. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கண்டறியும் இவ்வுடலே காட்டு ஒடுங்க காணாதே, உண்டி வினையின்றி உயிர்த்தலால் கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு ஆய், ஒடுங்காது உடல் நன்னில் உள்ளதாம் உண்டி வினை ஊன். கண்டறியும் இவ்வுடலே, புறப்பொருள்களை கண்டு அறிவதற்கு இடமாகிய உடல். உலகத்தையே பார்க்கிறோம்னா இந்த உடம்பு தான் காரணம் இல்லையா? இந்த உயிர் உடலை கருவியாக கொண்டு இந்த உலகத்தையெல்லாம் அனுபவிச்சு அறிந்து அனுபவிக்கிறது. காட்டு, இதுக்கு என்ன சொல்றார் சாமி மேகண்டார், இது காட்டு. இந்த உலகத்தை அறிவதற்கு கருவியாக இந்த உடல் காட்டாக இருக்கிறது, கருவியாக இருக்கிறது. காணாதே ஒடுங்க, இந்த கருவிகள் எல்லாம் உலகத்தை காட்டுவதற்கு அமைந்திருக்கிறது. தூக்கம் அதாவது உறக்கம் பேருறக்கம் ரெண்டு நிலையிலும் இந்த கருவிகள் எல்லாம் செயற்படாமல் ஒடுங்க உண்டி வினை. அப்ப கருவிகள் எல்லாம் ஒடுங்கி போகும்பொழுது நமக்கு தொழிற்பாடு இல்லை, அனுபவம் இன்பதுன்பை. உண்டின்னா இன்பதுன்ப அனுபவம், வினைனா தொழிற்பாடு. ரொம்ப சூட்சமான வார்த்தைகள் உண்டி. உண்டிங்கிறதுக்கு நீங்க இந்த பொருளை எழுதிக்கீங்க இல்லைன்னா மறந்து போயிடும். உண்டின்னா இன்பதுன்பம், இன்பதுன்ப அனுபவம், வினைங்கிற தொழிற்பாடு. அதனாலே நல்லா தூங்கும் பொழுது உறக்கம் பேருறக்கம் ரெண்டு நிலைகளிலையும் இன்பதுன்ப நுகர்வும் தொழிற்பாடும் அனுபவமும் உயிருக்கு இல்லை. ஆனால் உயிர்த்தலால் என்ன நடிக்க, பிராணவாயு ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது உறக்கம் பெறுவதற்கு ரெண்டு நிலையிலையும். உறக்கத்தில் பிராணவாயு இயங்கவும் கருவிகள் செயற்படாமல் ஒடுங்குதால் அக்கருவிகளை இயக்குவது பிராணவாயு அன்று என்பது நன்றாக விளங்கும். உறக்கத்துல பிராணவாயு தான் இயங்குது, கயிறு செயற்படாமல் இருக்கு. அரசன் வந்து சிம்மாசன உட்கார்ந்து கருவிகள் சும்மா இருக்குமா? ராஜா முடிச்சுட்டு இருந்தாரு வச்சுங்க, ஓய்வெடுக்காம போயிட்டாரு, உயிர் முடிச்சுட்டு வச்சுங்க, கருவிகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதுல இருந்தே தெரிகிறது இந்த பிராணவாயு உயிர் அல்ல. கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு, ஆகவே எல்லாவற்றையும் கண்டறிவதாகிய ஆன்மா வேறு உள்ளது, பிராணனுக்கு வேறாக உள்ளது. கருவிகளை இயக்குவதாகிய அந்த ஆன்மா உறக்கத்தில் ஒடுங்கினமையால் அக்கருவிகள் செயற்படாமலும் உடம்பில் புலனுகர்ச்சியும் இயக்கமும் இல்லாமலும் போகின. ஏன் அந்த பிராணவாயு இயங்கியும் கூட நமக்கு ஏன் இன்பதுன்ப அனுபவமும் தொழிற்பாடும் இல்லைன்னா, உயிர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது, அதனாலே புலன்கள் எல்லாம் வேலை செய்யவில்லை. ஒடுங்காத உடலில் அந்த ஆன்மா ஒடுங்கிய நிலையிலிருந்து மீண்டும் உடம்பில் பொருந்துமானால் ஊன் முன்பு போலவே உடம்பின் கண் உண்டி வினை உள்ளதாம். மறுபடியும் அது தூக்கத்திலிருந்து முடிச்சுக்கிடுச்சுன்னா இன்பதுன்ப அனுபவமும் தொழிற்பாடும் உண்டாயிடும். ஆகவே இதெல்லாம் வச்சு பார்த்தா தூக்கத்தில் பிராணவாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது உறக்கத்திலும் பேருறக்கத்திலும். அப்படி உறக்கத்திலும் பேருறக்கத்திலும் அந்த பிராணவாய் இயங்கிக் கொண்டிருந்தாலும் நமக்கு இன்பதுன்ப அனுபவங்களும் தொழிற்பாடும் இல்லாமல் போகிறது. ஆகவே இன்பதுன்ப உணர்வும் தொழிற்பாடும் இல்லாதனாலே அந்த பிராணவாயு அந்த ரெண்டையும் உணர்கின்ற உயிரானது பிராணவாயுக்கு வேறாக உள்ளது என்று இந்த 5 அதிகரணம். கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உள்ளது. அதுக்கு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இல்ல, வேற மேல மேல போகுது. இப்போ உடம்பு முடிஞ்சு போயிடுச்சு, உடம்புல இருக்க எல்லாம் பார்த்துட்டோம். இங்க அடுத்தது அடுத்தவன் வர்றான், இவன் ஏகான்மவாதின்னு பேரு, ஏகான்மவாத மறுப்பதிகரணம் அப்படின்னு. இது வந்து 6 அதிகரணம். இந்த 6 அதிகரணத்துல ஏகான்மவாதிகளை மறுக்கிறார். ஏகான்மவாதிகள் ரொம்பவும் மேலான அறிவு படைத்தவர்கள், அவருடைய ஆராய்ச்சிக்கு நிகரான ஒரு ஆராய்ச்சி சொல்ல முடியாது. ஆனாலும் அதிலும் பொருந்தாத கொள்கை இருக்கிறது. மெய்கண்டார் சிவஞானம் முழுதும் நீங்க ஆராய்ந்து பார்த்தால் எவ்வளவு தெய்வீகம், தெய்வம் தான் இதை சொல்லியிருக்க முடியும். மனிதனால இந்த மாதிரி நூல்களை சொல்லியிருக்கவே முடியாது. பொருந்தாதவைகள் எந்த இடத்தில் இருந்து வந்தாலும், எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தாலும் அவர்கள் பொருந்தாதவைகளை பொருந்தாதவைகள் என்று மிக நிதானமாக அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இதை ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மை அவரிடம், தெய்வீகம் அவரிடம் திகழ்கிறது. இப்ப என்ன சொல்றாரு, ஏகான்மவாதம் பேசுகின்றவர்கள் தெரியும் உங்களுக்கு அத்வைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கொள்கையில் உள்ள பொருந்தாமையை இங்கு எடுத்துக்காட்டுகிறார். இனி உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது, அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பது உளதாகலின் அதுவே அவன் ஆன்மாவாம் என்றது அப்படின்னு பொடிப்புற இருக்கும். பிறகு நம்ம விளக்கம் சொல்லுவோம். இந்த இப்ப என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பிலே நீங்க சொல்லதெல்லாம் இதுவரையிலும் சொன்னதெல்லாம் பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு ஆன்மா அந்த ஏகான்மாவதி வர்றாரு. அந்த இந்த உடலுக்கு வேறாக இந்த உடம்பிலே இறைவன் அதாவது பிரம்மமே இருக்கிறது, பிரம்மம் தான் உயிர். பிரம்மம்னா நம்ம சொல்ற பரமசிவன் சொல்றோம் இல்லையா, பரமசிவமும் உயிரும் ஒண்ணுதான். இந்த உடம்புல இருக்கிறது எது உயிர் கிடையாது, நீங்க சொல்ற உயிர் கிடையாது, பரபிரம்மம் தான் உயிர் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த பரபிரம்மத்துக்கும் உயிருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம நெடுக ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறோம், அதை தொகுத்து மட்டும் இப்ப சொல்லலாம். இறைவன் முச்சறிவினன், இயற்கை உணர்வினன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் அப்படின்னு அவனுடைய எண்குணங்களை பத்தி பார்த்திருக்கிறோம். அதுல இயற்கை உணர்வினன் என்பது ஒரு எண்குணங்கள்ல ஒன்று. அந்த இயற்கை உணர்வினன் யாரும் அவனுக்கு அறிவிக்காமல் தானாகவே எல்லாவற்றையும் அறிவான். நமக்கெல்லாம் அறிவித்தால்தான் நம்மளே அறிய முடியும், செலுத்தினால்தான் நம்மளே செயல்பட முடியும், அப்படித்தானே உயிர் கலக்கணும். ஆனால் இறைவன் யாரும் அவனுக்கு அறிவிக்க வேண்டியதில்லை. ஏன், அவனுக்கு மேலான ஒரு பொருள் இல்லை. அதோடு கூட அவன் அறிவிக்காமலே எல்லாவற்றையும் அறிவான். எப்படி அறிவான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, இப்போ இந்த என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்ற எல்லா விஷயங்களையும் நான் கண்ணால பார்த்து இன்ன பொருள் இன்ன பொருள் சொல்ல முடியுமோ, முடியாதா? எனக்கு அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் அத்தனை பொருள் இருக்கு. அவனுக்கு தெரியாத பொருள் ஒண்ணு இருக்கா? இல்ல. இப்ப சட்டப்பைப்புல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும், அது எவ்வளவு தெளிவா எனக்கு உணர முடியுது. அது போல கடவுள் எல்லாவற்றையும் தானே அறிந்து விடுவான். அவனுக்கு ஒருத்தரும் சொல்லவில்லை, அது அங்க இருக்கு, அந்த மூலையில அது இருக்கு, இந்த மூலையில இருக்கு. வெளியில இருந்து வர்றவனுக்கு வேணா அந்த மூலையில அது இருக்குன்னு நம்ம சொல்லலாம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதுதான் அங்கங்க இருக்கிற பொருள் நமக்கு தெரியும். அது போல இறைவன் இயற்கை உணர்வினன், அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியதில்லை, அவனுக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை, ஆகவே எல்லாவற்றையும் உணரக்கூடிய பேராற்றல் படைத்தவன் இயற்கை உணர்வினன், முற்றுணர்வினன். நம்ம வந்து கண்ணால பாக்குறது மட்டும்தான் அறிவோம், அவன் எல்லாவற்றையும் அறிவான், முழுதாக அறிவான். ஆகவே நம்முடைய அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது அறிவித்தால்தான் நம்மாலே அறிய முடியும், செலுத்தினால்தான் நம்மாலே செயல்பட முடியும். ஆகவே பிரம்மம் வேறு, உயிர் வேறு. பிரம்மமே உயிர் ஆகாது, பிரம்மம் அறிவிக்கப்படாமல் தானே அறியும். அந்த பிரம்மமே குருவாய் வந்து உணர்த்த நமக்கு வந்து வாழ்க்கையில் கடந்து அல்லாடி கிடக்கிறோம். துன்பம் வந்த வழி தெரியவில்லை, துன்பத்தை போக்கும் வழியும் தெரியவில்லை, நமக்கு ரெண்டும் தெரியும். ஆனால் துன்பம் என்பது மட்டும் நிச்சயம், யாரும் துன்பம் இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னு யாரையாவது ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, எனக்கு துன்பமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர இருக்க முடியாது. வேணா நான் கேட்கறதுக்காக வேணா சும்மா சொல்லிக்கலாம், நான் சைவ ஸ்தானம் படிக்கிறேன் சார், அதனால எனக்கு துன்பமே இல்லை, வந்தா எல்லாம் போயிடும் அப்படின்னு சும்மா போய் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாரும் துன்பத்துக்குள்ள மாட்டி கிடக்கிறோம். ஆகவே இந்த துன்பத்திலிருந்து விலகுவதற்கு நமக்கு ஏதாவது வழி தெரிகிறதா? இறைவன் தான் நம்மை இந்த துன்பத்திலிருந்து விலக்குவதற்கு குருநாதனாக வந்து அவதரிக்கிறான், அவன் தான் வந்து உபதேசிக்கிறான். நாம் அவன் உணர்த்த அந்த உபதேசத்தை நாம் உணர்கிறோம். அவன் உணர்த்தாவிட்டால் நமக்கு உபதேசம் கிடைக்காது, புரியாது, கிடைக்கவே கிடைக்காது, புரியவும். யாராருக்கெல்லாம் எழுதி தலையில எழுதி போட்டு இன்னைக்கு இந்த வகுப்புல உட்கார்ந்து இந்த தெய்வத்தை உண்மைகளை கேட்கணும்னு எழுதி போட்டிருக்கோ அவங்க கரெக்டா வருவாங்க, இவ்வளவு காலம் வராம இந்த ஒரு உட்கார்ந்து பாருங்க. அதாவது அந்த உண்மை யாருக்கு தெரிய வேண்டுமோ அவர்களை தவிர வேற ஒருத்தருக்கு அது தெரியாது. அப்ப குருநாதன் இந்த துன்பத்தை போக்குவதற்காக அறிவிக்க வருகிறான், இந்த உலகத்தை அறிவிப்பதற்காக இந்த தனுகரண குணபோகங்களை நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தை நமக்கு அறிவிக்கணும், என்ன மெல்ல மெல்ல ஞானத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் இந்த உயிர்களை. அதற்காக முழு அறியாமையில் கிடந்த ஆவாரக சக்தி, முழு அறியாமையில் கிடந்த நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருவிகளை கொடுத்து நமக்கு இந்த உலகத்தை உணர்த்தி இந்த உலகத்தில் இன்பதும்ப உணர்வுகளை தந்து அதன் மூலமாக ஞானத்திற்கு மெல்ல மெல்ல நம்மை அழைத்து செல்லுகின்றான். அதுவும் ஒரு உபதேசம். எதுக்கு குருநாதனா வந்துதான் நிக்கணுமா? இல்ல, கடவுள் மறைமுகமாக இருந்து நண்பனாக, மனைவியாக, குழந்தையாக, ஆச்சாரியனாக பல்வேறு வகைகளில் வந்து இந்த உயிரை பக்குவப்படுத்துகிறான். அப்ப அவன் பக்குவப்படுத்ததான் நம்ம பக்குவப்படுகிறோம், அவன் அறிவித்தால் தான் நாம் அறிகிறோம், நாம எதையும் அறிய மாட்டோம். முதல்ல சொன்ன பாத்தீங்களா, கண்ணா ஆபரேஷன் முடிஞ்ச உடனே வந்த பிறகு கண்ணை திறந்து விட்டோடனே உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் இருக்கும், ஆனா இந்த பொருள் தெரியாது, புள்ளையாரும் தெரியாது, இவர் இது நாற்காலியும் தெரியாது. சொல்லணும், இது நாற்காலிப்பா, போக நாற்காலி என்று அவன் மறுபடியும் உணர்வான். அது போல இறந்தான் எல்லாவற்றையும், உலக இன்பங்கள் வேணும்னா கூட அவன் தான் நமக்கு அறிவித்தாக வேண்டும், இறை இன்பம் வேண்டும் என்றாலும் அவன் தான் நமக்கு அறிவித்தாக வேண்டும். அவன் அறிவிக்க நிலையில் இருக்கின்றான், நாம் அறிந்து கொள்கின்ற நிலையில் நம்ம இருக்கோம். நம்மளும் அவரும் எப்படி ஒன்னாவோ? நாம் கடவுள் ஆக முடியுமா? பிரம்மம் ஆக முடியுமா? ஆகவே இந்த கொள்கை நிராகரிக்கப்படுகிறது. நாம் பிரம்மம் ஆக மாட்டோம். இவர் என்ன சொல்றாரு? உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. அவன் என்ன சொல்றான்? உயிர் என்பது பிரம்மம் தான், உயிர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் தான் உயிர் அப்படின்னு. பிரம்மம் உயிர் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்குரிய எடுத்துக்காட்டு வேண்பா? அறிந்தும் அறிவதேயாயும் அறியாது அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறிந்தது எது அறிவும் எதுவும் அறிவும் அன்றாகும் மெய்கண்டான் ஒன்றின் அது அது தான் என்னும் அகம். இப்ப கடவுள் நமக்கு ஞானத்தை வழங்குவதற்காக எல்லா கருவியும் கொடுத்திருக்கிறார. இந்த கருவிகளை கொடுத்த பொழுது நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிருவோமா? எல்லாத்தையும் அறிவோமா? அறிய முடியும். ஏகதேச அறிவு தான், ஓரளவு தான் நம்மளால அறிய முடியும். நம்ம முதல்ல உயிரினுடைய இலக்கணம், நம்ம சகல நிலையில நமக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடையாது. ஒரு காலத்தில் ஒன்றை மட்டும்தான் நம்மளால அறிய முடியும். ஒரு காலத்தில் ஒரு பொருளை மட்டும்தான் நம்ம அறிய முடியும், மற்ற பொருளை அறிய முடியாது. ஆகவே அனைத்தையும் ஒன்றாக அறியும் அறிய ஆற்றல் நமக்கு கிடையாது. பிரம்மம் எல்லாவற்றையும் ஒரே காலத்தில் எல்லாவற்றையும் அது அறிந்து அறிந்து அறியும், அறியக்கூடிய தன்மை உடையது. அறிந்தும் அறிவதேயாயும் ஒரு காலத்தில் நம்ம ஒன்றை அறிகிறோம், ஒரு பொருளை மட்டுமே அறிகிறோம். அறிவதேயாயும் பின்னர் மற்றொன்றை அறிய முடியும். இப்போ நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு நேரத்தில் சாப்பிட்றேண்ணா, சாப்பிட முடியுமா? எதுலையாவது முழு கவனத்தை செலுத்த முடியுமா? சில பேர் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க, அது சாதாரண விஷயங்களை பேசிக்கிட்டு அதை சாப்பிடலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் நம்ம ஒன்றைத்தான் நம்மாலே செய்ய முடியும். நான் ஒரு 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 விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்திட்டேன்னா அடுத்த விஷயம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அது உங்களுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் நீங்க பார்க்கலாம். எந்த விஷயங்களில் நாம் முழுதாக நம்முடைய அறிவு உயிர் உயிரறிவு அந்த புலன்களோடு ஒன்றி திரிந்து அந்த காரியங்களை செய்கிறதோ அந்த காரியங்களை தவிர ஒரு காரியமும் நமக்கு கண்ணுக்க நம்முடைய அறிவுக்கு அனுபவத்துக்கு வராது. ஆகவே இந்த ஒரு காலத்தில் ஒன்றை மட்டும் அறியும், மற்றொரு காலத்தில் மற்றொன்றை அறியும். ஒரே காலத்தில் ஏக காலத்தில் எல்லாவற்றையும் அறிய முடியாது. இறைவன் தான் எல்லாவற்றையும் அறிவான், அறியாது. அப்புறம் இன்னொரு இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்பே அறிந்த ஒன்றை மறந்து விடுகிறோம். நம்ம ரெண்டாவது வயசுல என்ன நடந்ததுன்னு இப்ப தெரியுதா? அறிந்தது தானே அதெல்லாம். மூணாவது வயசுல ஒரு பெரிய பொம்மை வாங்கி வந்துருப்பாங்க, அதை வச்சு விளையாண்டு இருப்போம், கோவம் வந்தோம்னா அதை போட்டு உடச்சிருப்போம். இப்ப ஞாபகத்துக்கு வருதோ? வர்றதில்லை. அப்போ அறிந்த ஒரு நேரத்தில் ஒன்றை அறியும், இன்னொன்று அறியும் பொழுது மற்றொன்றை மறந்துவிடும். முன்பே அறிந்த ஒன்றினை மறந்தே விடுகிறது. ஆகவே ஆன்மா சிறிய அறிவு படைத்தது. அறிந்ததையும் விட்டு ஒன்றை அறிந்த காலத்தில் அதை இடவிடாது தொடர்ச்சியா அறிய மாட்டாது. பற்றியும் விட்டும் பற்றியும் விட்டும் அறியும். இங்க உட்கார்ந்துருக்கீங்க, தொடர்ந்து என் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன்னா அது உண்மையா? என்ன பண்ணும், கொஞ்ச நாளே ஆர்வமா கேட்கும், மறுபடியும் வேறொரு நிலையை வந்து உள்ள போயிடுவோம், மறுபடியும் அப்படி சிலித்து கேட்போம். இப்படி பற்றியும் விட்டும், இது ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம், நாம் ஐந்தவத்தை படுகின்றோம். ஐந்தவத்தை படும் பொழுது விழிப்பு நிலையிலே 35 கருவிகளோடு சேர்ந்து நம்ம மிக தெளிவாக சிந்தனை செய்து இருப்போம், அனுபவப்படுவோம். கனவு நிலைக்கு போகும் பொழுது 15-10 கருவியை விட்டுருவோம் முட்டாச்சு. அப்ப அனுபவம் வேற கனவு நிலையில, அதுதான் மயங்கி அறிகிறோமே சூக்குபதத்தில் இருந்து. அதுக்கு பிறகு உறக்க நிலைக்கு போறோம் 3, பேருக்கு போறோம் 2. அப்ப கருவிகளை பற்றியும் விட்டும் பற்றியும் விட்டும் வெவ்வேறு அனுபவங்களை நாம் அளிக்கும். நான் முதல் சொன்ன உதாரணம் வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். ஆகவே கடவுள் அது மாதிரி பற்றியும் விட்டும் பற்றியும் விட்டும் அறியக்கூடிய அவசியம் உண்டா அவருக்கு? கருவியே தேவையில்லை, எல்லாவற்றையும் அறிவார். அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியதில்லை, அறிவிக்கிறது கருவி வேண்டியதில்லை. நம்ம கருவி மூலமா தான் நம்ம அறியணும், அவனுக்கு கருவியே வேண்டியதில்லை. அவனுக்கு காது இல்லாமலே அவன் கேட்பான், கண் இல்லாமலே பார்ப்பான், மனசு இல்லாமலேயே அவன் மனதாலே அறியக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிவான். எல்லாம் ஒண்ணுமே கருவி அவனுக்கு தேவையில்லை. ஆகவே நம்ம ஐந்தவத்தை பற்றி ஒன்றை பற்றியும் விட்டும் பற்றியும் விட்டும் நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கு அடங்கி இன்னொரு விஷயமும் நம்ம செய்கிறோம். எந்த பொருளில் நாம் பொருளின் மூலமாக நாம் அறிகிறோமோ அந்த பொருளில் அழுந்தி அறிகிறோம். அதுக்குள்ளே போகிறோம். ஒரு நல்ல உணவு கிடைச்சது, நல்ல சுவையான உணவு மத்தியானம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த சுவையிலேயே நாம் எந்த இன்பம் கிடைக்குதோ அது சார்ந்ததன் வண்ணம் உயிர், அதுக்குள்ளே அழுந்தி போயிடும். அழுந்தனாதான் நமக்கு அனுபவம் வரும். இப்போ சினிமா பார்க்குறோம், இந்த பிரேம் நடக்குது, இப்ப சினிமா நடக்குது, இந்த டைரக்டர் இந்த கோணத்துல எடுக்காம அந்த கோணத்துல எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அவன் அழுதுகிட்டு நமக்கு அழுக வருமா? சீன்ல அழுகிறான், ரொம்ப துயரப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான், அந்த அந்த வந்து நம்ம உணர்வு பூர்வமாக அதை ஒன்றிட்டோம்னு வச்சுங்க. ஆமா, பழங்காலத்துல சினிமா பார்க்க போய் இந்த துணியெல்லாம் சுட்டிட்டு கீழே உட்காந்துட்டு போவாங்க, அதுல அலை வந்து இப்படி அடிக்கும் பொழுது துணி சுட்டிட்டு வெளியில வந்தவங்க இருக்காங்க. அப்ப ஒன்றி போய் பாக்குறது. இப்ப வந்து இந்த நடி சரியா இல்ல, கொடுத்த காசு சரியா நடிக்கல சொல்றமா இல்லையா, நம்ம ஆராய்ச்சி பண்றோம். ஆராய்ச்சி பண்ணுனா என்ன நடக்கும் சொல்லுங்க பாக்கலாம், ஒன்றுதல் வராது. ஆகவே நம்ம எல்லாவற்றையும் ஒன்றி பார்க்க ஒன்றி அனுபவிக்கிறோம். அப்ப ஒன்றும் பொழுதுதான் நமக்கு உண்மையான அனுபவம் கிடைக்குது. ஆனால் எல்லாவற்றையும் நம்ம அழுந்தி அழுந்தி அழுந்திதான் அறியணும், அதுக்குள்ள போயிடும். ஆனால் போன நம்ம சமயத்தில் வெளியிலே வரமாட்டேங்கிறோம், அந்த அளவுக்கு அது உள்ளே போயிடுறோம். சில பழக்க வழக்கங்கள், சில அனுபவங்கள், சில இன்பங்கள், சில சுகங்கள், அதுக்குள்ள அதுல இருந்து வெளியில வர முடியாது. மீட்டெடுக்க அப்புறம் மறு இல்லம்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. சரி, அறியப்பட்ட பொருளில் வேறாக இல்லாத அதனிடத்தில் அழுந்திதான் உயிர் அறிகிறது. ஆனால் இறைவன் எந்த அனுபவத்தையும் அடைந்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு எல்லாமே தானாகவே இயற்கையாகவே தெரியும். இயற்கை உணர்வினன் அப்படிங்கிற அவனுடைய குணத்தை சிந்திச்சு பாத்தீங்கன்னா உயிருக்கும் அவனுக்கும் உள்ள வேறுபாடு நிச்சயமா தெரியும். அறிந்தது எது, இவ்வாறு அறிந்து வருகின்ற பொருள் இவ்வாறு அழுந்தி அறிகிறது, விட்டு விட்டு அறிகிறது, மறந்து அறிகிறது, ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் அறிகிறது, அடுத்த நேரத்தில் வேற ஒரு பொருள் அறிகிறது, இப்படி எல்லாம் செய்யறது எது அப்படின்னு கேட்டா அதுதான் உயிர். அறிவு அன்றாகும் எல்லாவற்றையும் தானே இயல்பாக ஒருங்கே அறிவதாகிய பேரறிவுகளான பிரம்மமாக இருத்தல் அது இயலாது. பிரம்மம் எல்லாவற்றையும் ஒருங்கே அறியும். உயிருக்கு இவ்வளவு குறைபாடு இருக்கு சித்தறிவு, ரெண்டு வித்தியாசம் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. மெய்கண்டான் ஒன்றின் சித்தாந்த நெறியை உணர்ந்தோன் மனம் ஒன்றி ஆராய்ந்தால், இந்த இடத்துல மெய்கண்டான் என்று அவருடைய பெயரை சொல்லல, மெய்யை உணர்ந்தவன் இந்த சித்தாந்த சென்னெறியிலே இருக்கின்றவன் தான் புலன்களுக்கு கட்டுப்படாது, மனதுக்கு கட்டுப்படாது, உண்மையை தெளிவாக தேடி சென்று உண்மையை தெளிவாக அறிபவன். அவன் ஆராய்வானாயின் எந்த பொருளையும் அது அதுவாக தானாக சார்ந்ததன் வண்ணமாய், எல்லா பொருளையும் அந்தந்த பொருள் அந்தந்த பொருள் ஆயிடும், அந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமாயிடும், அதனுடைய வண்ணத்தையே எடுத்துக்கொள்ளும். சத்து பொருளை சேர்ந்தால் இறைவனை சேர்ந்தால் இறைவாக மாறிடும், சுமமும் தன்மை எழுதிடும். பாச பொருளை சேர்ந்தால் அசத்தாயிடும். ஆகவே இது சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, இது என்னது சதசத்து. அடுத்தது படிக்க இருக்கும், நம்ம பிறகு படிக்க இருக்கும். ஆகவே இது ஆன்மா எதை சார்கிறதோ அந்த தன்மை அடையக்கூடியது. இது வந்து இறைவனாக பரமான்மாவாக பரமசிவமாக இருக்க முடியாது. எனவே பிரம்மமே அவித்தி உட்பட்டு ஆன்மாவாய் நிற்கும் என்றால் பொருந்தாது. ஆகவே இவ்வளவு குறைபாடு உடைய உயிர், உயிருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு ஒரு சின்ன சுருக்கம் மட்டும் சொல்றேன். பிரம்மம் அது தானே எல்லாவற்றையும் அறிவது, உயிர் அறிவித்தால் அறிவது, அறிவிக்காவிட்டால் அதால அறிய முடியும். பிரம்மம் அதாவது கடவுள் ஒருங்கே அறிவது, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார், இது ஒவ்வொன்றாக அறியும். பிரம்மம் இடைவிடாது அறியும், எப்ப வேணாலும் பாருங்க இடைவிடாது அறியும். உயிரானது முன்பு அறிந்த ஒன்றை மறந்து விடுகிறது, அதாவது விட்டுவிட்டு அறிகிறது, ஐந்தவத்தை பட்டு அறிகிறது. பிரம்மம் அழுந்தாது அறியும், எதிலையும் உள்ள அனுபவிக்காம தெரிஞ்சுக்கும் அது. உயிரானது அழுந்தி அறியும். இந்த பாட்டினுடைய சாரம் தான். பெரியவர்களெல்லாம் உயிர் வேற பிரம்மம் வேற கடவுள் வேற அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. திருவாசகத்துல நம்முடைய மணிவாசக பெருமான் நீத்தல் விண்ணப்பத்தில் முதல் பாட்டு கடைசி பாட்டு நிறைய பாடல்கள் இருக்கு சொல்லலாம். அதுல உயிர் எவ்வளவு சித்தறி படைத்தது என்பதை சொல்லி இறங்கி இறைவனிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கின்றார். கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டெடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரவோசம் அங்கைக்கு அரசே, தடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளும். தளர்ந்தேன், இந்த சித்தூராகிய நான் தளர்ந்து போய்விட்டேன், என்னை தாங்கக்கூடிய உயர்ந்த இடத்துல பேரறிவு சுருவமாக இருக்கின்றனே, என்னை தாங்கிக் கொள். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குறைந்து வேசறிவேனை விடுதி கண்டாய். உன்னை புகழ்ந்தாலும் சரி திட்டினாலும் சரி, என்னுடைய பிழைக்கு குழைந்து நான் அப்படி தப்பு பண்ணிட்டேமேனு நினைச்சு வேசறிவேனா துன்பப்படுகின்ற என்னை விட விட்டு விடாதே. தம் பவள வெற்பின் சேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டாய் அமுதுன்ன கடையவனே. அவை சிற்றுயிர்களுக்கெல்லாம் சிற்றுயிர்களாகிய தேவர்கள் இந்திரன்களாகிய தேவர்களெல்லாம் பயந்து ஓட அவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்று கருதி உண்ணத்தகாத நஞ்சை நீ உண்டாய், அவர்கள் அமுதம் உண்ண வேண்டும் என்று நீ நஞ்சை உண்டாய். ஆகவே இறைவன் பேராற்றலும் பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் படைத்தவன் உயிர் சிற்றறிவு படைத்தது. ஆகவே இந்த உயிரானது பிரம்மம் ஆக முடியாது, இந்த உயிரானது பிரம்மத்திற்கு வேறானது என்று இந்த அதிகரணத்திலே கடவுள் ஆன்மா ஆகாது என்பதை தெளிவுபடுத்தி சொல்லுகின்றார். அடுத்தது 7வது அதிகரணம். அடுத்தது இது பௌத்தர்லேயே ஒரு பிரிவு, சௌத்திராந்திகர்னு பேர். அவங்க இந்த தேகம்தான் இந்த இந்த எல்லாம் ஒண்ணு கூடுனது, இந்த உடம்பில இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஒன்று கூடணும்னு, இப்படி ஒன்று கூடி இருப்பதுதான் ஆன்மா என்று சொல்லுகிறார்கள். இது சமூக ஆன்மவாதம் அப்படின்னு பேரு. இந்த அதிகரணம் சமூக ஆன்மவாத மறுப்பு அதிகரணம். இதுல வந்து மேற்கோளும் எதுவும் வேறு வேறாக இருக்கிறது. இனி மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. இந்த மாயினாலாகிய இயந்திரமாகிய இந்த உடலில் ஆன்மா இருக்கிறது அப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொல்லுது, கடைசியில முடிச்சு வைக்கிது. இத அவன் சமூக ஆன்மா என்ன சொல்றான், இந்த எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்தமான இந்த உடம்புதான் ஆன்மான்னு சொல்றான். அதுக்கு வேற வேற பேர் இருப்பா, உயிர்னு பேர் இல்ல, கையின்னு பேர் இருக்கு, கால்னு பேர் இருக்கு, மூக்குன்னு பேர் இருக்கு, நாக்குன்னு பேர் இருக்கு, உயிர்னு அதுக்கு பேர் கிடையாது. இந்த உடம்புக்கு என்ன சொல்றோம், நம்ம உடம்புன்னு தானே சொல்றோம், அதுக்கு வேற வேற பேர் இருக்கு. இந்த மாயினால் ஆகிய எந்திரம் போன்ற இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடலுக்குள்ளே இந்த உடலைக்குள்ளே இருந்து கொண்டு இன்ப துன்பங்களை அறிந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற உயிர் வேறு இருக்கிறது. ஏது விளக்கம், உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளின் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் வேறு வேறு பெயரை பெற்று நிற்கின்றன இல்லையா? ஒரே பேரா வச்சிருக்கிறோம், உயிர்னா பேர் வச்சிருக்கிறோம் இல்ல, தலை மார்பு கை காலு, அப்புறம் தலை எடுத்துக்கொண்டாலும் கண்ணு மூக்கு காது வாய் உடம்பு மெய் எல்லாம் வச்சிருக்கிறோம், வேறு வேறு பெயர் பெற்று இருக்கின்றன. அவற்றில் ஒன்றாயினும் உயிர் என்னும் பெயரை பெறவில்லை. ஆதலால் உயிர் என்னும் பொருள் இந்த அனைத்திற்கும் வேறாக இருக்கிறது. எடுத்துக்காட்டு வெண்பா, தலையாதி மன்னந்தம். நம்ம மாயை பற்றி விளக்கிய அத்தனை செய்தி இந்த ரெண்டே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. தலையாதி மன்னந்தம், காணில் அவை மாயை நிலையாவாம். எவ்வளவு அழகு செட்டு பாருங்க, நம்ம இலக்கியத்தெல்லாம் போய் ரசிக்கிறவன் இதை ரசிக்கணும், இந்த இலக்கியத்தை ரசிக்கணும், இந்த இலக்கிய இந்த வெண்பாக்கள் இருக்கின்றனவே, அவை மாயை நிலையாவாம். மாயைன்னா அதுக்கு இலக்கணம் நிலையாவாம், தீபமே போல அலையாமல் ஞானத்தை முன் உணர்ந்து நாடிலது தனுவாம் தான் அத்தின் வேறாகும் தான். இந்த மாயா எந்திர தனுவனுக்கு வேறாக ஆன்மா என்பது ஒன்று இந்த உடலிலே இருந்து கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவிக்கிறது. பாட்டை பார்க்கலாம். காணின், நீ என்ன சொல்ற, இந்த உடம்புல இருக்கிற அனைத்தும் சேர்ந்த தொகுதி ஆன்மான்னு சொல்றியா? அந்த தொகுதியை ஆராய்ந்து பார்த்தால், காணின் ஆராய்ந்து பார்த்தால், கலையாதி மன்னந்தம் ஆம் அவைகளில் இந்த உடம்புல என்ன இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மாயையினுடைய 31 கருவிகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. மேல இருக்கிற சிவதத்துவத்திலிருந்து வருகின்ற கருவி நம்முடைய சிந்தனையாகவும் வாக்காகவும் ஆகியிருக்கு. அந்த தொற்பிரபஞ்சத்தை விட்டுட்டு பார்த்தா எத்தனை கருவிகள் இருக்கின்றன, கருவி உடம்புல செயல்படுது, 31 கருவிகள் செயல்படுகின்றன. அதை தான் சொல்லுகின்றார் கலையாதி மண்ணந்தம். மண்ணு தான் கடைசி பருமையான பூதம். முதல்ல ஆரம்பிக்கிறது அசுத்தமாயிலிருந்து ஆரம்பிக்கணும். அசுத்தமாயை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன், இது வித்யா தத்துவங்கள் 7. அதுக்கு அடுத்த அந்த கரணங்கள் சித்தம் மனம் புத்தி ஆங்காரம். அதன் பிறகு ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அதுக்கு தன்மாத்திரைகள் 5, சூலபூதங்கள் 5. மொத்தம் எத்தனை தத்துவம், 31 தத்துவம் இருக்கு. அது பொருள் பிரபஞ்சம், சொல் பிரபஞ்சத்துல 5 அது வந்து நமக்கு சொல்லாக வருகிறது. ஆகவே கலையாதி மன்னந்தமாம், அவை கலை முதலாக நிலம் ஈராக சொல்லப்படும் தத்துவங்களே. தத்துவங்கள்னா என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தத்துவம் சொல்லிருக்கோம். கருவி, நல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம நம்ம வந்து சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை 36 பிலாசபி பேசுன்னு சொல்லக்கூடாது, அது கருவிகள். அவை மாயை நிலையாவாம். அவைகளெல்லாம் எதனால உண்டாக்கப்பட்டது, மாயை என்ற நுண்பொருளில் இருந்து உண்டாக்கப்பட்டது. ஒரு குயவன் எப்படி மண்ணாகிய மூலப்பொருளில் இருந்து பல்வேறு பாண்டங்களை செய்கிறானோ, அதுபோல இறைவன் மாயையாகிய மூலப்பொருள் ஆற்றலில் இருந்து பல்வேறு கருவிகளை செய்து படைத்திருக்கிறான். அவை மாயையின் காரியங்களாகும். ஆதலால் நிலையில்லாத மாயையிலிருந்து தோன்றிய அனைத்தும் எப்படிப்பட்டது, அசத்து, நிலையில்லாது. அதுக்கு தோற்றம் உண்டு, கொஞ்ச காலம் நிலைத்திருக்கும், மறுபடியும் எதுவா இருந்தாலும் நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் மாயையில் தோன்றிய அனைத்தும் ஒடுக்கத்துக்கு உட்பட்டது. அவை மாயை நிலையாவாம், ஞானத்தை அலையாமல் உன் உணர்ந்து நாடில் அத்தத்துவ கூட்டத்தினால் தோன்றும் அறிவை மனத்தை ஒருவழிப்படுத்தி முதற்கண் உணர்ந்து அந்த அந்த தத்துவ கூட்டத்தை பற்றி நன்றாக தெளிவாக நீ உணர்ந்தால் அவை தீபமே போல. நம்ம இருள நடந்து போகிறதுக்கு கையில ஒரு விளக்கு வச்சிருந்தா அந்த தீபம் உதவும் இல்லையா? அதுபோல ஆணவமுல இருளிலே இருக்கின்ற நமக்கு இந்த உலகத்தை விளங்கிக் கொள்வதற்காக, ஞானத்தை அடைவதற்காக தீபம் போல இந்த உடலை தந்திருக்கிறான் இறைவன். அது மாயிலிருந்து செய்யப்பட்டது, அது உயிராக ஆக முடியாது. மாயினுடைய கூட்டம் அனைத்தும் சடம்தான். அவை எப்படி ஆனா அதுக்கு பயன் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்ன பயன் கேட்டீங்கன்னா, இந்த கண்ணுடைய வெளியை மேலும் விளங்க செய்கின்ற, அதாவது இருட்டில் கிடக்கு கண்ணு, அந்த கண்ணுடைய விளங்க செய்யணும். அதுக்காக கடவுள் என்ன கொடுத்திருக்கான், கை விளக்கு ஒண்ணு கொடுத்திருக்கான், அதுதான் இந்த உடல். அதை போய் நீ வந்து உடலை போய் உயிர்னு எப்படி சொல்ல முடியும், அது கருவி. ஆகவே கருவி போன்றது இந்த உடல், அந்த அதுதான் நமக்கு உடலாகவே தழுவாம் ஆன்மாவினது அறிவை விளக்கி நிற்கின்ற உடல். இப்ப கருவிகளே சுத்தமா இல்லை நமக்கு, என்ன அறிவு நிகழும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அறிவு நிகழாது, நம்ம மூர்ச்சியாகி கிடக்கிறோம். அப்ப என்ன அறிவு நிகழும் நம்மள்கிட்ட? ஒரு அறிவு நிகழாது நமக்கு. அப்ப கருவிகள் சேரும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? அறிவு நிகழ்கிறது. ஆகவே அந்த அறியாமையில் ஆணவமலத்தில் அழுந்து விடாமல் இருப்பதற்காக இறைவன் நமக்கு என்ன பண்ணிருக்கான், ஒரு விளக்கு போல இந்த உடம்பை தந்திருக்கிறான். இவைகள் கருவிகள் தான். இந்த கருவிகள் சுகபோகத்திற்கானவைகள் அல்ல, இவைகள் ஞானத்தை அடைவதற்காக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான கருவிகள், ஞான கருவிகள். கண்ணு தன்னளவில் தீயதல்ல, மனம் தீயதல்ல, எல்லாம் உன்னதமான கருவிகள். இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு நாம் உன்னதத்தை அடையலாம். ஆகவே இந்த உடம்பானது நம் கண்ணினுடைய இருட்டை நீக்குவதற்கு தீபம் எப்படி பயன்படுகிறதோ, அப்படி ஆணவமுல மறைப்பை நீக்குவதற்கு உனக்கு கருவியாக கொடுக்கப்பட்ட தீபம் போன்ற விளக்காக இந்த உடல் உனக்கு இருக்கிறது. தானத்தின் வேறாகும். ஆகவே இந்த தொகுதி ஆன்மா ஆகாது, ஆன்மாவானது இந்த தொகுதியிலிருந்து வேறாகும். இந்த தொகுதியிலிருந்து வேறானது ஆன்மா அப்படின்னு சொல்லி இதை நிறைவு செய்கின்றார். ஆகவே இந்த மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா இருக்கிறது, இந்த உடலை அதுதான் செலுத்துகிறது. உடலுக்குள்ளே இப்ப நம்ம எல்லாம் பார்த்த எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறோம், முதல்ல இருந்து பார்த்திருக்கிறோம். முதல்ல சூன்யம் என்று சொன்னார்கள், அப்புறம் சூன்யம் ஆன்மான்னு ஒண்ணு கிடையாது சூன்யம். இரண்டாவது உடம்புதான் ஆன்மா என்று சொன்னார்கள், அந்த உடம்பு ஆன்மா என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது இந்திரியங்கள் ஆன்மா, அடுத்தது சூக்ம தேகம் ஆன்மா, அதற்கு அடுத்தது பிராணவாயு ஆன்மா, அதுக்கு அடுத்தது ஆறாவது இறை பிரம்மமே ஆன்மா, அடுத்தது எல்லாம் சேர்ந்த கூட்டமே ஆன்மா அப்படின்னு ஏழு சொன்னார்கள். அந்த ஏழு கொள்கைக்கும் வேறுபட்டு இந்த உடம்பிலே, இந்த உடம்பு இருக்கிறதே இது மாயையினுடைய காரியங்களால் ஆனது. இறைவன் இதை வந்து நமக்கு ஒரு ஞான சாதனமாக விளக்கு போன்று அறியாமையிலிருந்து வெளிவருவதற்காக ஒரு விளக்காக, கை விளக்காக நமக்கு அவன் தந்திருக்கின்றான். இவைகள் மாயிலான பொருள்கள், இவைகள் அழிவுக்குட்பட்டவை, இவைகள் உயிராக, இது கடப்பொருள்கள், அதனால உயிராக முடியாது. ஆகவே இந்த உடம்புக்கு வேறாக ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் உடம்பை உள்ளிருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது, அதுதான் எல்லாவற்றையும் உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி இந்த உலகம் முழுதையும் அறிகிறது. இந்த உலகம் முழுதையும் அதுதான் அறிந்து அனுபவிக்கிறது, இன்ப துன்ப உணர்வுகளை அதுதான் அனுபவிக்கிறது. ஆகவே இந்த உடலை கருவியாக கொண்டு எது எல்லாவற்றையும் அறிந்து இன்ப துன்ப உணர்வுகளை அனுபவிக்கிறதோ அதுதான் ஆன்மா. அப்ப இது எந்திரம், அந்த காலத்திலேயே எந்திரம் வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. எந்திரம், எந்திரத்துக்குள்ள ஏறி உட்கார்ந்தோம்னா அது போகின்ற திசையை நிர்மாணிப்பவன் எந்திரம் கிடையாது. அந்த திசையையும் போகின்ற இலக்கையும் யார் தீர்மானிக்கிறான்? அதை ஓட்டுகின்றவன். அதுபோல இந்த எந்திரமாகிய உடலை இயக்குகின்றவன் உள்ளே இருக்கின்ற உயிர், அவன் ஆன்மா. ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கருவிகள் எல்லாம் கூடிய ஒன்று உயிர் ஆகாது. இதற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த கருவிகளுக்கு வேறாக ஆன்மா என்று என்பது ஒன்று உண்டு என்று இந்த அறிவனத்தின் மூலமாக நிலை நாட்டுகிறார். ஆகவே இந்த ஏழு அதிகரணங்களின் மூலமாக நாம் இந்த உயிரானது இந்த உடலுக்கு வேறானது, ஒரே ஒரு கருத்து தான், உடலுக்கு வேறாக கடவுளுக்கும் வேறானது. இப்ப என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முடிவா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன, இருக்கின்றது மூன்று குரல்கள், ஒன்று பாசம், இன்னொன்று பசு, இன்னொன்று பதி. அப்ப நீ பதியும் ஆக மாட்டாய், பிரம்மமும் ஆக மாட்டாய், பிரம்மத்துக்கு வேறானவன் நீ. இப்ப இவ்வளவும் பார்த்தோமே, இதுல வந்து ஏழு அதிகரணத்துல ஆறு அதிகரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உடலை பற்றி உடலில் உள்ள உறுப்புகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது மாயை சேர்ந்தது. அப்ப பாசமும் நீ ஆக மாட்டாய், நீ பாசமும் ஆக மாட்டாய், பதியும் ஆக மாட்டாய், இரண்டுக்கும் வேறுபட்ட தனிப்பொருள் நீ ஆன்மா என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அந்தகரணம் ஒண்ணு விட்டு இருக்கு இல்லையா, அது அடுத்து, அதாவது மாட்டெறிதல் என்று சொல்வார்கள், அது உத்தி, மாட்டெறிதல் என்ற உத்தி. அதன் மூலமாக இந்த அதிகரணத்திலிருந்து அடுத்த அதிகரணத்துக்கு தாவு, அடுத்த இந்த நூற்பாவிலிருந்து அடுத்த நூற்பாவுக்கு தாவுகிறார். தாவி அதுல போய் இப்ப இந்த மூன்று சூத்திரங்களின் மூலமாக, முதல் சூத்திரத்திலே பதி உண்மை நமக்கு சொல்லப்பட்டது, இரண்டாவது சூத்திரத்தின் மூலமாக நமக்கு பாச உண்மை சொல்லப்பட்டது, மூன்றாவது சூத்திரத்தின் மூலமாக நமக்கு பசு உண்மை சொல்லப்பட்டது. இப்போ சொல்லும்போது எதிர் நிரல் நிறைன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி என்ன பண்றாரு, இந்த பாட்டு முடிஞ்சோம்னா அடுத்த பாட்டு முதல்ல சொன்னதானே சொல்லணும், இறைவனுடைய இலக்கணம் தானே சொல்லணும், அப்படி சொல்லல, இந்த இந்த இடத்துல சொன்னதை வைத்துக்கொண்டு இந்த பசுவினுடைய இலக்கணத்தை சொல்ல வருகிறார். அப்படி பசுவினுடைய இலக்கணத்தை சொல்ல வரும் பொழுது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அந்த கரண ஆன்மவாதம் இருக்கு, அது முதல் அதிகாரத்தில் அது மறுத்துருவார், அதை நம்ம பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல, அதை பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த உயிரினுடைய சிறப்பு இலக்கணம் என்ன, ஐந்தவத்தை, அதாவது கீழாளவத்தை, மேலாளவத்தை, மத்தியாளவத்தை, இந்த இவைகளை பற்றியெல்லாம் மிக விரிவாக அடுத்த இதுல வந்து உயிருடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். அதுல வந்து அப்படி சொல்லும் பொழுது ஆணவமலத்தினுடைய இலக்கணம் கூட கொஞ்சம் வரும், ஏன்னா இந்த ஐந்து பொருளும் நெருங்கிய தொடர்புடையவைகள், அதனால ஒன்றை விட்டுட்டு இன்னொன்னு சொல்ல முடியாது, ஒன்றை சொல்லும் பொழுது இன்னொன்றை சொல்லிதான் ஆகணும், கடவுளை பசுவை பத்தி சொல்லும் பொழுது பதியை பத்தி சொல்லிதான் ஆகணும், பதியை பத்தி சொல்லும் பொழுது பாசத்தை பத்தி சொல்லிதான் ஆகணும், அப்படிதான் வரும், ஒன்றோடு ஒன்று மிக இணைந்தது. ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உள்ளடக்கிய பதி, பசு, பாசம் என்பவர்களை பற்றிய உண்மைகளை இந்த மூன்று சூத்திரங்களின் வாயிலாக நாம் தெளிவாக, மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். இவைகள் அனைத்தும் நம்முடைய நினைவில் நின்று நம்முடைய வாழ்க்கைக்கு செயல்பட்டு இறைவன் அறிவதற்கு இந்த கருத்துக்களெல்லாம் நமக்கு பயன்பட வேண்டும், அதற்கு எல்லாம் வந்த சிவபெருமான் நமக்கு திருவுருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவேற்றி